ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம், அத்தியாயம் 6. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இதன் பின் மேனையும் இவமானும் தேவர்களது வேண்டுகோள் நிறைவேறுவதற்காக தங்களுக்கு ஒரு மகள் பிறக்க வேண்டுமென அகில உலகத்தாயான உமை அம்பிகையே சிந்தித்து வந்தித்திருந்தார்கள். வேண்டுமாறு வேண்டுவதை அளித்திடும் தேவி தன்னுடைய முழு கலைகளுடன் மலையரசனான இமயமனின் மனத்தாமரையில் அமர்ந்தாள். இதனால் அவனது உடல் ஒரு தெய்வீக ஒளியுடன் திகழ்ந்தது. ஆனந்தத்தில் மூழ்கி அவனது ஒளி ஓங்கி வளர்ந்தது. இவ்வாறு ஒளிவடைத்த பெரு மனத்தனனான இவமான் தீப்பிழம்பென நெருங்குதற்கு அறியவனானான். நல்லதொரு உயர்ந்த நேரத்தில் மலை அரசனான இவமான் உமை அம்பிகையின் முழு கலைகளையும் ஒன்றாக்கி தன் மனைவி மேனையின் திரு உதரத்தில் வைத்தான். இவ்வாறு மலை அரசனான இமவானின் மனைவி மேனை தன் கணவரது இதய கமலத்தில் விளங்கும் கருணையே வடிவான தேவியின் திருவருளால் இன்பம் அளிக்கும் கருவை பெற்றாள். அகில உலகங்களிலும் நீக்கமர நிறைந்து விளங்கும் தேவி திரு உதரத்தில் வந்தது முதல் மலையரசன் காதலியான மேனை ஒளிவண்டல மத்தியில் விளங்கும் பெரு ஒளிபோல் விளங்கினாள். இதைக் கண்டு இமவான் மகிழ்ச்சியில் திளைத்தான். உலக நாயகியான தேவி திரு உதரத்திற்கு வந்தது முதல் மேனை மேல் மேலும் ஒளிரலானாள். முனிவரே, அப்பொழுது ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்களும் முனிவர்களும் அங்கு வந்து கர்ப்பத்தில் இருக்கும் சிவையான இறைவியை துதிக்கலாகினர். துர்க்கே ஜெய ஜெய, பிராஜ்ஞே ஜெகதம்ப மகேஸ்வரி, சத்யவிரதே சத்யபரே, த்ரிசத்யே சத்யரூபிணி, சத்யஸ்தே சத்யசுப்ரீதே, சத்யயோனேச சத்யதஹ, சத்யசத்யே சத்யநேத்ரே, பிரபன்னாஹ சரணம் சதே. கடத்தற்கு அரியதான உலகியல் கடலையே கடத்தி வைப்பவளே, நீங்கள் நன்கு விளங்க வேண்டும். உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். தாயே, உனது அன்பாகிய அறிவிற்கும் அணைதான் உண்டோ? உலக நாயகியே, ஆளுமைக்கும் ஆளுமை கொண்டவளே, அடியார்களை காப்பதே தன் கொள்கையாக உடையவளே, சத்தியம் ஒன்றினாலேயே பெறப்படுபவளே, உலகின் தோற்றத்திற்கு முன்பும் இப்போது உலகு உள்ள நிலையிலும் இனி அவ்வுலகு அழியப் போகும் காலம் ஆகிய மூன்று நிலையிலும் தான் அழியாதிருப்பவளே, உலகங்களெல்லாம் அழியினும் தான் அழியாது இருப்பவளே, பிரகிருதி புருஷன் காலம் இம்மூன்றையும் தன் உடலாக கொண்டவளே, அனைத்து உலகங்களையும் தாங்கி நிற்கும் சத்தியரூபியானவளே. இப்படி ஸ்துதிக்கிறார்கள். ரிக்வேதத்திலே சத்தியே நோத்த பிதா பூமிகி என்று வருகிறது. அடுத்ததாக சத்தியத்திலேயே நிலை கொண்டுள்ளவளே, நிலை கொண்டுள்ளவளே, அதேவாசிய பிராணாஷ்ட தத் சத்தியம் ததே கயா வாசா வியவஹ்ரியதே சத்தியமிதி என்னும் வேதவாக்கியத்திற்கேற்ப தேவர்கள் பிராணனோடு கூடிய அனைத்து ஜீவராசிகள் ஆகிய அனைத்திலும் உறைபவளே, சத்தியமானையின் சொற்களால் மகிழ்ச்சி கொள்பவளே, சித்து அதாவது உயிருள்ளவை, அசித்து உயிரற்றவை, சுரூபமாக உள்ள இந்த பிரபஞ்சத்திற்கு காரணமானவளே, அல்லது சத்தியம் என்றழைக்கப்படும் நிலம் நீர் காற்று ஒளி ஆகாயம் என்னும் ஐம்பெரும் பூதங்களுக்கும் காரணமானவளே, சத்தியயோனி என்பதால் திருவிளையாளர்கள் புரியும் விபூதி எனப்படும் செல்வம் கூறப்பட்டது. சத்தியஸ்தே என்பதால் என்றென்றும் அழியாத மணித்வீபத்தில் இருக்கும் நித்திய விபூதி என்னும் உயரிய செல்வம் உடையவள் என்பது கூறப்பட்டது. பரபிரம்ம ரூபிணியாக விளங்குபவளே, நகி ஏதஸ்மாத் இதி நேதி நேதி அன்யத் பரமஸ்தி அதஹா நாமதேயம் சத்ய சத்யஸ்ய சத்யம் என்னும் வேதவாக்கியத்தின்படி பிரம்மமான தேவியை காட்டிலும் சுரூபத்திலோ இயற்கையான இயல்பிலோ குணங்களிலோ உயர்ந்தவர் இல்லை என்னும் பெருமை உடையவளே, சத்தியம் என்று அழைக்கப்படும் சூரிய சந்திரர்களை கண்ணாக கொண்டவளே, சற்றுச்சி சந்திர சூரியோ என்பது வேதம், அசாவாதித்ய சத்யஹா இந்த சூரியனே சத்தியம் என்பது வேதம், உங்களுடைய திருவடியையே சரணம் பற்றினோம் என்று சரணம் சதே என்று சொல்லும்படியாக துதிக்கிறார்கள். இவ்வாறு துதித்துவிட்டு தேவர்கள் மன மகிழ்ச்சியோடு தங்கள் இருப்பிடம் சென்று சேர்ந்தனர். 9 மாதங்கள் கழிந்து 10வது மாதமும் நிறைவேற்றபின் உலக நாயகியான காளிகா தேவி சாதாரண ஒரு மானிட குழந்தை போல் திரு அவதாரம் செய்தார். அப்பொழுது நட்சத்திரங்களும் கிரகங்களும் நல்லதொரு இடத்தில் சாந்தமாக அமைந்திருந்தன. ஆகாயம் மேகமின்றி நன்கு வெளுத்திருந்தது. என் திசைகளும் நன்கு ஒளிர்ந்தன. உலகமெங்கும் நன் மங்களம் நிரம்பியது. நதிகளும் நதங்களும், நதங்கள் என்றால் மேற்கு நோக்கி ஓடும் ஆறுகளும் அமைதியாக ஓடின. ஓடைகளில் தாமரைகள் மலர்ந்திருந்தன. எங்கும் மெல்லிய நறுமண காற்று வீசியது. சான்றோர்களின் மனம் மகிழ்ந்தது. தீயோர்களுக்கு துன்பம் சூழ்ந்தது.
தேவ துந்தவிகள் முழங்கின, மலர் மாறி பெய்தது. வித்யாதரர்களும் அப்சரப் பெண்டிரும் நர்த்தனமாடினர். அப்பொழுது பெருமகிழ்ச்சி கொண்ட ஒரு பெரும் திருவிழாவே நடந்தது. ஆதிசக்தியான இறைவி முதலில் தன் உண்மையான தெய்வ வடிவுடன் மேனைக்கு காட்சியளித்தாள். நல்லதொரு வசந்த ருதுவில், அதாவது இளவேநீர் காலத்தில், சித்திரை மாதம், வளர்பிறை நவமி திதியில், மிருகசீருஷ நட்சத்திரத்தில், நடுநிசியில், சந்திரன் நிலவொளியில் நீந்தி வரும் ஆகாக ஆகாய கங்கையோ என மேனையின் திரு உதரத்தில் நின்றும் இறைவியான சிவா தேவி தன் உண்மை திருமேனியோடு திரு அவதாரம் செய்தாள். அப்பொழுது உலகெங்கும் அமைதி நிலவியது. நறுமணம் கவழும் அழகிய பூங்காற்று மெல்லியதாக வீசியது. நன்னீரும் நறுமணப் பூக்களும் மாறியனப் பெய்தது. ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சியோடு அங்கு வந்து இறைவியை தரிசித்து வணங்கி துதித்தனர். சிவலோகமான திருக்கைலையில் நித்தியவாசம் செய்யும் மகா மாயையான இறைவி அல்லவா அவள். சிவபெருமானுக்கும் மங்களம் அருள்பவள், மங்களமே வடிவெடுத்தவள், அகில உலகங்களுக்கும் தாயென்றோ அந்த மகா காளிகாம்பாள். நாரதா, தேவர்கள் அனைவரும் இறைவியை துதித்து தங்கள் இருப்பிடம் திரும்பியதும் மேனை அங்கு வந்து நீலத்தாமரையின் இதழ் போல் ஒளிரும் நீலமண்ண இறைவியை தரிசித்து ஆனந்தத்தின் எல்லையை கடந்து நின்றாள். தேவியின் தெய்வத் திருமேனியை தரிசித்த இமவான் மடந்தை மேனைக்கு ஞானம் பிறந்தது. தனக்கு பிறந்தவள் பரமேஸ்வரியான இறைவியே என்பதை அறிந்து மகிழ்ச்சியில் உடல் பூரிக்க துதிக்கனானாள். மேனை துதிக்கிறாள், உலகநாயகியே, மகேஸ்வரியே, என்னெதிரில் காட்சியளித்து எனக்கும் கருணை புரிந்தாயே. அம்பிகே, உன் அழகே அழகு. இறைவியே, உலகின் அனைத்து சக்தி தத்துவங்களுக்கும் ஆதாரமான முதன்மை சக்தி தாங்களே. மூ உலகங்களுக்கும் ஒரே தாய். சிவபெருமானின் காதலியான தாங்கள் தேவர்கள் எல்லோரும் கொண்டாடும் பராசக்தி. மகேஸ்வரியே, கருணை கொண்டு இதே திருமேனியோடு என் தியானத்தில் நிலைத்து நிற்க வேண்டுகிறேன். மேலும் என் மகள் போன்ற திருமேனியோடு இனி காட்சி தர வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மலையரசன் மனைவியான மேனை கூறியதை கேட்டு மகிழ்ந்த சிவையான இறைவி அவளிடம் இவ்வாறு கூறலானாள். தேவி கூறுகிறாள், மேனையே, நீ முன்பு மிகுந்த ஈடுபாடுடன் என்னை பூஜித்தாய். அதற்கு மகிழ்ந்த நான் உனக்கு வரமருள உன் எதிரில் தோன்றினேன். நான் வேண்டும் வரம் கேள் என்றதும் நீ என்ன வரம் கேட்டாய் தெரியுமா? இறைவியே, தாங்கள் என் மகளாக திரு அவதாரம் செய்து தேவர்களுக்கு நன்மை புரிய வேண்டும் என்று நானும் நீ கோரியபடியே ஆகட்டும் என்று வரமளித்து விட்டு என் இருப்பிடம் சென்றேன். மலையரசன் காதலியே, நான் அளித்த வரத்தின்படி உரிய வேளையில் உன் மகளாக தோன்றியுள்ளேன். இன்று உனக்கு எனது தெய்வீக திருமேனியை காட்டியருளியது உனக்கு நல்ல ஆன்மீக ஞானம் வர வேண்டும் என்பதற்காகவும், எனது நினைவு என்றென்றும் இருக்க வேண்டும் என்பதற்காகவுமே. இல்லையேல் சாதாரண மானிட குழந்தை போல் தோன்றியிருப்பேன். என் தெய்வீகத்தன்மையை அறியாது அஞ்ஞானியாக இருந்திருப்பாய். தம்பதிகளான நீங்கள் இருவரும் சில வேளைகளில் என்னை உங்கள் செல்வ மகளாகவும், சில வேளைகளில் தெய்வமாகவும் எண்ணிய வண்ணமாகவே இருந்து முடிவில் என் உயர்ந்த கதியை அந்த கைலையை பெறுவீர்களாக. நான் இந்நில நிலவுலகில் பல பல திருவிளையாடல்கள் புரிந்து தேவர்களின் காரியங்களை நிறைவுறச் செய்வேனாக. இறைவனான சிவபெருமானை மணந்து சான்றோர்களை துன்பங்களில் இருந்து காத்தருள்வேனாக. இவ்வாறு கூறிய இறைவி தன் தாய் பார்த்து கொண்டிருக்கும் போதே அப்பொழுது பிறந்த திருக்குழந்தையாக தன்னை மாற்றிக்கொண்டு காட்சியளித்தாள். அத்தியாயம் 7-8. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, மேனையின் எதிரில் பச்சிளங் குழந்தையாக திருமேனி தாங்கிய இறைவி உலகியலுக்கு ஏற்ப அழத் தொடங்கினாள். அவ்வினிய அழுகை ஒளி கேட்டு அரண்மனையில் உள்ள பெண்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் பூரித்து வெகு வேகமாக அங்கு ஓடிவந்தனர். நீலத்தாமரையின் இதழ்கள் போன்று நீல நிற ஒளியுடன் திகழும் அழகிய குழந்தையைக் கண்ட மலையரசன் இமவான் எல்லையற்ற மகிழ்ச்சியில் திளைத்தான். முனிவர்களைக் கொண்டு நன் முகூர்த்தத்தில் தன் மகளுக்கு காளி முதலிய திருநாமங்களை இட்டான். அத்திருநாமங்கள் அனைத்து நலன்களையும் பயப்பதன்றோ? சிவையான இறைவி இமவானின் திருமாளிகையில் நாளொரு போதும் பொழுதொரு வண்ணமுமாக வளரலானாள். மாரிக்காலத்தில் கங்கையின் நீர் சிறிது சிறிதாக பெருகி வளர்வது போலும், ஷரத் ருத்துவின், அதாவது குளிர்காலத்தின் வளர்விரையில் சந்திரன் வளர்வது போலும் இருந்தது அக்காட்சி. நல்லொழுக்கமும் நற்குணங்களும் கொண்டு சுற்றத்தார் மகிழ வளரும் அக்குழந்தைக்கு குடும்பத்தார் குல மரபிற்கேற்ப பார்வதி, அதாவது மலையரசன் திருமகள் இன்னும் திருப்பெயர் சுட்டி அழைக்கலாயினர். காளியானை இவளை தவம் செய்ய வேண்டாம் என்று அவள் தாய் தடுத்ததால் உமையன்னும் திருநாமத்தால் பிற்காலத்தில் புகழப்பெற்றார். நாரதா, பின் கல்வி கற்கும் வயது தொடங்கியதும் பார்வதி தேவி மகிழ்ச்சியோடு மனம் ஒருமித்து சிறந்ததொரு குருவினிடம் கல்வி கற்கலானாள். சரக்காலம் வந்ததும் அன்னப்பறவைகள் தாங்களாகவே தேவர் உலக கங்கையை வந்து அடைவது போலவும், இரவு தோன்றியதும் தெய்வத்தன்னை பொருந்திய மூலிகைகளின் ஒளி நாற்புறமும் பரவுவது போலவும், முற்பிறவியில் கற்ற கல்வி அனைத்தும் தானாகவே அவளை வந்தடைந்தன. முனிவரே, இதுவரை இறைவியின் ஒரு திருவிளையாடல் பற்றித்தான் கூறினேன். இனி மற்ற திருவிளையாடல்களை பற்றியும் கூறுகிறேன். பக்தியோடு கேள். முன்பொரு சமயம் நீ சிவபெருமானது அருள் ஆணைப்படி மகிழ்ச்சியோடு இமமானது அரண்மனைக்கு சென்றாய். நீயோ சிவபெருமானது உண்மை சுரூபத்தை நன்கு அறிந்தவன், அவரது திருவிளையாடல்கள் பற்றியும் நன்கு உணர்ந்தவன். நாரதா, நீ வருவது கண்ட மலையரசன் இமமான் உடனே எழுந்திருந்து உன்னை வரவேற்று பூஜித்து தன் மகனையும் அழைத்து வந்து உன் திருவடிகளை வணங்கச் செய்தான். முனிவரேரே, பின் தானும் வணங்கி தன் பேற்றை நினைத்து பெருமகிழ்ச்சி கொண்டு இரு கைகளையும் குப்பி தலைவணங்கி கூறலானான். இமவான் கூறுகிறான், நாரத முனிவரே, பிரம்மாவின் புதல்வர்களில் சிறந்த அறிஞரே, தாங்களோ அனைத்தும் அறிந்தவர். கருணையோடு பிறருக்கு உதவி செய்வதிலேயே முனைந்து நிற்பவர். எனது மகளின் ஜாதகத்தை பார்த்து அதில் உள்ள நன்மை தீமைகளை கூற வேண்டுகிறேன். என் மகள் யாருடைய தர்மவர்த்தினியாக அனைத்து செல்வங்களும் நிறைந்து வாழ்வாள். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிஸ்ரேஷ்டரே, நீயோ உரையாடுவதில் வெகு சமர்த்தன், இடத்திற்கேற்ப பேசுபவன், அவ்வாறு உரையாடுவதில் குதூகலம் உடையவனும் கூட. ஆகவே மலையரசன் இமமானிப்பாறு வேண்டவே, நீ காளியான உமை அம்மையின் திருக்கரத்தையும் அவளுடைய திருமேனியையும் கூர்ந்து நோக்கியவின் அவரிடம் இவ்வாறு கூற முற்பட்டாய். நாரதர் கூறுகிறார், மலையரசனே, மேனையே, உமது பெண் அமுதம் பொழியின் சந்திரனின் முதல் நாள் கலையைப் போல வளர்ந்து சகல லட்சணங்களும் உள்ளவளாக திகழ்கிறாள். தனது கணவருக்கு மிகவும் உகந்தவளாகவும் பெற்றோர்களது புகழை வளர்ப்பவளாகவும் இருப்பாள். பெண்மைக்கும் பெண்டிர் இனத்திற்கும் புகழ் சேர்க்கும் இவள் மாதர்குல மாணிக்கம், சுற்றத்தார் மகிழும்படி நடப்பவள். மலையரசனே, உன் மகளது திருக்கரத்தில் நன்மங்கல லட்சணங்களே நிரம்பியுள்ளன. அதிலும் ஒரே ஒரு தேகை தனித்தன்மை வாய்ந்தது. அதன் உண்மையான பெருமை தெரியுமா? இதோ கேள். இவளுக்கு வாய்க்கப் போகும் கணவன் ஒரு பெரிய யோகி, திகம்பரன், முக்குணங்களையும் கடந்தவன், ஆகவே நிர்குணன், பற்றற்றவன், தண்டதாய் இல்லாதவன், அதாவது பிறத்திலி, மானம் அவமானம் இரண்டிற்கும் அப்பாற்பட்டவன், வேடமோ மங்களமற்றது. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, நீ கூறியதை கேட்ட இமமானம் அவன் மனைவி மேனையும் அதையே மெய்யென எண்ணி கவலையுற்றனர். ஆனால் ஜெகன் நாயகியான சிவை நீ கூறியதை கேட்டு அவ்விலக்கணங்கள் உள்ள சிவனே தனக்கு வரப்போகும் கணவர் என்பதை நினைந்து மனம் மகிழ்ந்தாள். நாரதருடைய செல் என்றும் பொய்த்ததில்லை என்று நினைத்த உமை சிவபெருமானது திருவடித் தாமரைகளில் முழு மனதோடு மேலும் காதல் கொண்டாள். நாரதரே, மனதளவில் துக்கித்த இமவான் உன்னிடம், முனிவரே, அந்த தனித்தன்மை வாய்ந்த ரேகையின் பலனை கேட்டு மனம் மிகவும் கவலை கொண்டது. இதிலிருந்து என் மகளை காக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பெரும் உற்சாகத்தை தரும் நீ இமமான் கூறியதை கேட்டு அவனுக்கு நன்மங்கலங்கள் தரும் நன்மொழிகளால் மகிழ்ச்சியை ஊட்டிய வண்ணம் கூறத் தொடங்கினான். நாரதர் கூறுகிறார், மலையரசனே, நான் கூறப்போகும் உண்மையை அன்போடு கேள். அது என்றுமே பொய்க்காது. கையில் உள்ள ரேகை என்பது பிரம்மதேவர் எழுதிய எழுத்து, அது பொய்யாகுமா? ஆகவே மலையரசனே, நிச்சயமாக உன் மகளுக்கு நான் கூறியது போன்ற கணவர்தான் வருவார், இதில் ஐயமே இல்லை. ஆனால் இந்த ரேகையினால் விளையும் தீய பயனில் இருந்து தப்போ ஒரு உபாயம் உள்ளது. அதை நான் கூறுவது போல் செய்தால் உனக்கு நன்மையே விளையும். நான் கூறியதை போன்ற வரன் சிவபெருமான் ஒருவரே. சர்வ வல்லமை படைத்த அவர் திருவிளையாடல்கள் புரிவதற்காக பல பல திருமேனிகளை தாங்குகிறார். நம் கண்களுக்கு அவலட்சணம் போல் தெரியும் அவரது லட்சணங்கள் அனைத்தும் உயரிய திருக்குணங்களின் லட்சணங்களே ஆகும். சர்வ வல்லமை படைத்தவன் பக்கலில் இருக்கும் ஒரே ஒரு குற்றமும் அவனுக்கு குற்றமாகாது, அற்பனுக்குத்தான் அது குற்றமாகும். இதில் சூரியன், அக்னி, கங்கை ஆகிய மூவரையும் முன் உதாரணமாக பார். சூரியனிடம் வெம்மை என்னும் குறை உள்ளது, ஆனால் அது இல்லையேல் உலகிற்கு வெம்மை ஏது? ஆகவே அதுவே அதற்கு நற்குணம். அக்னி எதையும் எரிக்கும், ஆனால் அப்படி எரிக்கவில்லை எனில் உலகம் குப்பை மூலங்கள் தான் நிறைந்திருக்கும். கங்கையில் அனைத்து நீரும் தான் கலக்கிறது, ஆனால் அதன் புனிதத்தன்மைக்கு மாசில்லையே. அதுபோலத்தான் சிவபெருமானிடம் உள்ள அவலட்சணங்கள் அனைத்தும் உலகின் நன்மைக்கே ஆகும். ஆகவே நீ உண்மையை உணர்ந்து உன் மகளை சிவபெருமானுக்கே திருமணம் செய்துவை. சிவபெருமான் என்றோ அனைத்திற்கும் ஒரே தலைவர், அனைவரும் தொழுது ஏற்றப்படுபவர், வேண்டுதல் வேண்டாமையற்றவர், பெரும் திரள் உடையவர், அழிவற்றவர், விரைவிலேயே மகிழ்ச்சி கொள்பவர். அதனால் என்றோ அவரை ஆசுதோஷி என்கிறது வேதங்கள். உன் மகளை அவர்தான் மணப்பார், அவரோ தவத்திற்கு இறங்குபவர். உமை தவம் செய்வாளே யாகில் அனைத்தும் எளிதில் முடியும். சர்வ வல்லமை படைத்த அவர் இந்திரனது வஜ்ரப்படையையும் தகர்ப்பவர். பிரம்மாதி தேவர்கள் அவரது அடிமைகள். அவர் அனைவருக்கும் இன்பம் அளிப்பவர். பார்வதி பிராட்டி சிவபெருமானுக்கு மனைவியாக போகிறார். ஸ்ரீருத்ரருக்கு உகந்தவள், ஏனெனில் அவள் பெரும் கற்பரசி, உயர்ந்த விரதங்களை ஏற்றிருக்கிறாள். தாய் தந்தையருக்கு பேரின்பம் அளிப்பவள். இவள் தவம் செய்து சிவபெருமானது உள்ளத்தை தன் வயமாக்குவாள். அச்சிவபெருமானம் இவளைத் தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டார். இவர்கள் இருவரது அன்பு காதலும் ஒன்று போன்றதே. இவ்வளவு உயர்ந்த பிரேமை, அதாவது அன்பு காதல் இதுவரை இவரிடம் தோன்றியதும் இல்லை, இப்போதும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. மலையரசனே, இவர்கள் தேவர்களது காரியங்களை நிறைவேற்றி வைப்பவர்கள். அவர்களுக்கு நேர்ந்த இழப்புகளை இவர்கள்தான் திரும்பவும் சரி செய்து அளிக்கப் போகிறார்கள். தங்களது மகளை மணந்தபின்பே சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் ஆகப் போகிறார். முன்பு சதீதேவியை இழந்து பிரிந்து வாடும் சிவபெருமானும் உன் மகளும் முன்பு பிரிந்தவர்கள், இப்பொழுது இணையப் போகிறார்கள். உன் மகள் தவத்தினால் சர்வேஸ்வரான சிவனை தன் வயமாக்கி, அதனால் அவரது உடலில் பாதியை தன்மயமாக்கிக் கொண்டு அவரது மனைவியாகப் போகிறாள். மலையரசனே, உன் மகளை சிவபெருமானைத் தவிர வேறு எவருக்கும் மனம் செய்விக்காதே. இது தேவரகசியம், ஆகவே இதை எப்பொழுதும் வெளிப்படுத்தவே கூடாது. இவமான் கூறுகிறான், நாரத முனிவரே, தாங்கள் பரமஞானி, நான் இப்பொழுது கூறப்போவதை கேட்க நீங்கள் மனம் மகிழ்வீர்கள். தேவர்களுக்கும் உவருக்கும் எட்டாத பரமசிவன் பற்றறுத்து மனத்தை இடக்கி தவம் செய்கிறார். தேவர்ஷியே, தியான யோகத்தில் அமர்ந்து பரபிரம்மத்திலேயே மனதை நிறுத்தியுள்ள சிவபெருமான் எவ்வாறு தன் மனதை அதிலிருந்து நீக்குவார்? தியானத்தை விடுத்து திருமணத்தில் எவ்வாறு மனம் கொள்வார் என்பதே எனது பெரும் சந்தேகம். நன்கு சுடர் விட்டறியும் விளக்கு போன்ற ஒளி, அழிவற்ற தன்மை, உலகியல் மாயையான பிரகிருதியை கடந்த நிலை, வேறுபாடற்ற நிலை, குணங்களற்ற நிலை, சில சமயங்களில் குணக்குன்றாக விளங்குதல், ஒப்புமையற்ற தன்மை, பற்றற்ற நிலை ஆகிய அனைத்தும் கொண்ட எந்த ஒரு பரபிரம்மம் உண்டோ அந்த பரபிரம்மேதான் இந்த சதாசிவன் என்னும் திருப்பெயரையும் திருமேனியையும் தாங்கி நிற்பவர். ஆகவேதான் எங்கும் நிக்கமர நிறைந்து காண்கிறார். வெளிப்புற உணர்வோ ஆன்மா அற்ற பொய்ப்பொருள்களில் நோக்குதலோ இல்லை. முனிவரே, இங்கு வரும் கிண்ணறர்கள் அவரை பற்றி இப்படித்தான் பேசுகிறார்கள் என்பது எவரும் எங்கும் கேட்கிறதே. இது என்ன பொய்யா? மேலும் சிவபெருமான் முன்பொரு சமயம் சதீதேவியிடம், தட்சன் மகளே, என் அன்பே, உன்னை தவிர நான் வேறு எந்த ஒரு பெண்ணையும் எனது மனைவியாக ஏற்று கைப்பிடிக்க மாட்டேன், இது முற்றிலும் சத்தியம் என சைத்தியம் செய்துள்ளதாக காதிற்கு எட்டியுள்ளது. இது முன்பு சதீதேவிக்கு செய்து கொடுத்துள்ள அருளானை இப்பொழுது சதீதேவி இறந்த பிறகு அவர் வேறொரு பெண்ணை இவ்வாறு கைப்பிடிப்பார்? பிரம்மதேவர் கூறுகிறார், இதை கேட்ட நீ விவானிடம் கூறப்புகுந்தாய். நல்லறிஞனான மலையரசனே, இது பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம். இது உன் மகளான காளி தேவிதான் முன்பு தட்சன் பெண்ணான சதீதேவி. அப்பொழுது அனைத்து நலன்களையும் அருளும் சதீதேவி என்பதே இவரது திருநாமம். அந்த சதீதேவிதான் தட்சனது மகளும் சிவனது அன்பு மனைவியும். தன் தந்தை செய்யும் வேள்வியில் தனக்கும் தன் கணவர் சிவபெருமானுக்கும் நேர்ந்த அவமானம் கண்டு சினந்து தன் உடலை வேள்வித்து இல்லித்தாள். அந்த சதீதேவிதான் உன் திருமாளிகையில் திரு அவதாரம் செய்துள்ள உனது அன்பு மகள் ஜெகதாம்பிகையான இறைவி. இந்த பார்வதி தேவி பகவான் சிவனை மணப்பாள் என்பதில் ஐயமே இல்லை. நாரதா, இவை அனைத்தையும் நீ இமமானிடம் விரிவாக கூறினாய். அன்பையும் பக்தியையும் வளர்க்கக்கூடியதே பார்வதி தேவியின் முற்பிறவி சரித்திரம். காளியான பார்வதி தேவியின் முற்பிறவி முதலியன பற்றி நீ கூற கேட்ட இமவான், அவன் மனைவி மற்றும் மகன் ஐயன் தீர்ந்தவர்கள் ஆகினர். காளியான இறைவியும் தன் முற்பிறவி சரிதத்தை கேட்டு வெட்கத்தால் தனிகுனிய முகமலர்ச்சி கொண்டாள். மலையரசனான இமவான் பார்வதியின் சரித்திரத்தை கேட்டு மகிழ்ந்து அவளை உச்சி முகர்ந்து தன் அருகிலேயே அமர்த்தி கொண்டான். நாரதா, பின்பு நீயும் மகிழ்ச்சியோடு சுவர்க்கம் சென்றாய். இமமானம் மனதில் ஆனந்தம் பொங்க செல்வச் செழுமை மிகுந்த தன் அரண்மனை சென்றான்.